إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم، أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. وقال تعالى: ولمن خاف مقام ربه جنتان. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனாக பிறந்திருக்கிற நம்மில் ஒவ்வொருவருக்கும் பெருமதி மிக்க ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்த நாளிலிருந்து நாங்கள் ஒரு நீண்ட பயணத்தில் நமது தங்குமிடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று அவனுடைய உயிர், ரூஹ், அவனுடைய ரூஹ். இரண்டாவது ஒரு மனிதனுடைய உடல். இந்த இரண்டிலும் அடிப்படையானது மனிதனுடைய ரூஹ் தான். இரண்டு மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இரண்டு ரூஹுகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. அந்த ரூஹ் போய்விட்டால் உடல் பேச மாட்டார், ரூஹ் தான் பேசுகிறது. மனிதன் ஒரு நீண்ட வாழ்க்கையிலே அவன் பயணம் செய்து கொண்டிருக்கிறான். உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் ஒரு பயணம், பிறகு உலகத்தில் ஒரு பயணம், பிறகு உலக வாழ்க்கைக்கு பிறகு அவனுக்கு ஒரு பயணம் என்று சொல்கிறோம். இதுவெல்லாம் உடல் செய்யக்கூடிய பயணம் அல்ல, மனிதனுடைய ரூஹ் செய்யக்கூடிய பயணம், ஒரு நீண்ட பயணம். இந்த இடைப்பட்ட காலத்தில், இந்த பூமிக்கு மேலால் வாழ்கிற காலத்தில், இந்த உடல், இந்த உயிருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாகனம் தான் நம்முடைய உடல்கள். ரூஹ்களை பொறுத்தவரையில் இது இந்த உலகத்துக்கு வெளியில் இருந்து வந்தது. உடல்கள் இந்த பூமியில் இருந்து வந்தது, இந்த உலகத்துக்குள்ளே வைத்து படைக்கப்பட்டது. ஒரு மனிதனுடைய ரூஹுடைய தேவைகள் வித்தியாசமானது, அதனுடைய ஆசைகள் வித்தியாசமானது. உடலை பொறுத்தவரையில் மனிதனுடைய உடலுடைய தேவை அது வித்தியாசமானது. உடல் எப்பொழுதும் இச்சைகளை விரும்புகிறது, தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை உடல் எப்பொழுதும் விரும்புகிறது. சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும், இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று பலவிதமான ஆசைகளையும் இச்சைகளையும் இந்த உடல் விரும்புகிறது. அது உடலுக்குரிய தேவை. ஒரு மனிதன் தனக்கு தன்னுடைய உடலுக்கு அனுமதிக்கப்பட்ட வட்டத்துக்குள்ளே இருந்து அதனுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அவனுடைய பிரதானமான இலக்கு தன்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதல்ல,
தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வது. தன்னுடைய ரூஹ் அது ஒரு நீண்ட பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது. அதற்கு நிரந்தரமான வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அங்கே போய் நிறைய இன்பங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. அதுவரைக்கும் விலக்கப்பட்ட தடுக்கப்பட்ட ஆசைகள் இச்சைகள் பாவங்கள் இருந்து இந்த உடலை பாதுகாத்துக் கொள்வது மனிதனுடைய பொறுப்பு. சில பொழுது இந்த உடல் ஆசைப்படுகிற அனைத்தையும் ஒரு மனிதன் அதற்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். எல்லா இச்சைகளையும் எல்லா பாவங்களையும் அனுபவிப்பதற்கு அதற்கு இடம் கொடுத்து விடும் பொழுது பிறகு இந்த உடல் எஜமானனாக மாறி உயிரை அடிமையாக்கி விடுகிறது. பிறகு அது உயிரை இழுத்துக் கொண்டு செல்ல ஆரம்பிக்கிறது. கேவலப்படுத்தி விடுகிறது மனிதனை, ரூஹை கேவலப்படுத்தி விடுகிறது. நம்மை ஒரு மனிதன் ஒரு கயிற்றால் கட்டி பாதையில் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இழுத்துக் கொண்டு சென்றால் அங்கும் இங்கும் திரும்பி பார்க்கும் பொழுது மக்கள் எங்களை பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு அது ஒரு கேவலமாக தெரியுமோ அதை விடவும் ஒரு மனிதன் அவனுடைய ஆசைகளுக்கு அடிமையாகி அவனுடைய உடலுடைய ஆசைகள் அந்த ரூஹை இழுத்துக் கொண்டு அங்கும் இங்கும் அந்த இச்சையை நோக்கி இந்த இச்சையை நோக்கி பாவங்களை நோக்கி அதை விட கேவலமாக இழுத்துக் கொண்டு செல்லும் பொழுது ரூஹ் கேவலத்தை உணர்கிறது. ஆனால் எதுவும் செய்ய முடியாது. உடலுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும் பொழுது அந்த உடல் வலிமை பெறுகிறது, ரூஹ் பலகீனம் அடைந்து விடுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் மனோ இச்சைகளுக்கு ஆசைகளுக்கு அடிமையாகி அவர்களுடைய உடல்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிற பாதையிலே மிக தூரம் சென்று விட்டார்கள். பிறகு அவர்கள் வாழ்க்கையில் தங்களுடைய ரூஹுகளை கேவலப்படுத்திக் கொண்டவர்கள். ஒரு பாவத்துக்காக தன்னுடைய முழு குடும்பத்தையும் இழந்தவர்கள் இருக்கிறார்கள். மனைவியையும் குழந்தைகளையும் வெறும் ஒரு இச்சைக்காக, வெறும் ஒரு ஆசையை, உடலுடைய ஒரு ஆசையை பூர்த்தி செய்வதற்காக தான் பெற்ற குழந்தைகளை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய முழு சொத்துக்களையும் வெறும் ஒரு பாவத்துக்காக இழந்து தவிர்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். சமூகத்திலே தனக்கு இருந்த மதிப்பு, தனக்கு இருந்த கௌரவம் அத்தனையையும் உடலுடைய ஒரு ஆசையை பூர்த்தி செய்வதற்காக குர்பான் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய செல்வம், தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய தொழில், தான் இருந்த ஊர், பிறந்த ஊர் அத்தனையையும் வெறும் உடலுடைய ஒரு ஆசைக்கு கட்டுப்பட்ட காரணத்தினால் அதற்கு அடிமையாகி, அந்த ஆசைகளுக்கு அடிமையாகி அத்தனையையும் இழந்துவிட்டு தன்னந்தனியே தவிர்த்து கொண்டு கேவலப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட கேவலங்களை விட்டும் நம்மில் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பானார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதனுடைய ஆசை, அவனுடைய நஃப்ஸு என்று சொல்வது ஒரு சின்ன குழந்தையை போல. ஒரு தாய் தான் பெற்றெடுத்த குழந்தைக்கு சுமார் இரண்டு வருஷங்கள் பால் கொடுக்கிறாள். அந்த குழந்தை அதனுடைய ஒரே தேவை தாய்ப்பால் தான். தாய்ப்பாலை நிறுத்தும் பொழுது அது அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறது, கதறியால் ஆரம்பிக்கிறது. பால் கிடைத்து விட வேண்டும் என்றுதான் அதனுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் முடிவாக இருக்கிறது. 2 வருடங்கள் பூர்த்தியாகும் பொழுது ஒரு தாய் மிக கஷ்டப்பட்டு அந்த பாலை நிறுத்துகிறார். பாலை நிறுத்தும் பொழுது சில வேளைகளில் அந்த குழந்தை கடுமையாக அழுகிறது, தாய்க்கு பயம் வருகிறது. இப்படியே விட்டுவிட்டால் இந்த குழந்தைக்கு ஏதும் வேறு பாதிப்புகள் வந்துவிடுமோ என்று தாய் பயப்படுகிற அளவுக்கு அந்த குழந்தை அழுகிறது, கதறுகிறது, பதறுகிறது. சில பொழுது அதை நிறுத்திக் கொள்ள முடியாமல் தாய் தன்னையும் மீறி பாலை கொடுத்து விடுகிறார். எப்படியோ அந்த பாலை அந்த குழந்தைக்கு அந்த தாய் மறக்கடிக்க செய்து விடுகிறார். 2 வயதாகும் பொழுது அந்த குழந்தையுடைய அந்த பாலை அந்த தாய் மறக்கடிக்க செய்யவில்லையானால் 3வது வருஷமும் அந்த குழந்தை பால் குடிக்கும். பாலை தான் கேட்கும், பாலுக்காக ஆளும், பால் குடித்துக் கொண்டே இருக்கும். அது ஆச்சரியமான ஒன்று இல்லை. 3வது வருடத்தில் அந்த தாய் பால் கொடுத்துக் கொண்டே இருந்தால், பாலை மறக்கடிக்கவில்லை என்றால், அதனுடைய 4வது வயதிலும் அது பால் குடிக்கும், பாலை தான் விரும்பும், அது அதனுடைய தேவையாக இருக்கும். 4வது வயதில் நிறுத்தவில்லையானால் 5வயதிலும் பால் குடிக்கும். நிறுத்தவே இல்லையானால் வாலிபனாக இருப்பான், முகத்தில் தாடி வந்திருக்கும், அப்பொழுதும் அவன் பால் குடிப்பான். மிக கஷ்டத்துடன் அந்த பால் மறக்கடிக்கப்படுகிறது. அதனால் அந்த குழந்தை பாலை மறந்து விடுகிறது. பிறகு வேறு விதமான சாப்பாடுகளை சாப்பிட ஆரம்பிக்கிறது. இமாம் பூசரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அந்நஃப்சு கத்ஃபிலின் துமில்ஹு ஷப்பா அலா ஹுப்பிர் ரதாயி வ இன் தஃபிம்ஹு யன் ஃபதினி. மனிதனுடைய நஃப்சு என்பது அவர் சின்ன பால் குடிக்கக்கூடிய குழந்தையே போன்றது. பாலை பற்றி எந்த விதமான கவனமும் செலுத்தாமல் பால் குடிக்க விட்டுவிட்டால் அது வாலிபராக வரும் பொழுதும் பாலை தான் நேசிக்கும், பால் தான் குடிக்க விரும்பும். தாய் எப்பொழுது அந்த குழந்தைக்கு பாலை மறக்கடிக்க செய்து விடுகிறாரோ, என் பாத்தீங்க, அந்த குழந்தை பாலை விட்டு விடுகிறது, பாலை மறந்து விடுகிறது. நஃப்சு என்பது அப்படிப்பட்டதுதான். நஃப்சு பிறந்த நாளில் இருந்து பலவிதமான உடலுக்குரிய ஆசைகளை கேட்கிறது, தேடுகிறது. ஒரு சின்ன குழந்தையிடத்துல என்ன வகை வகையான பேராசைகள் இருக்கிறதோ, வளர்ந்து வரும் பொழுதும் அந்த பேராசையும் சேர்ந்து வளர்கிறது. இந்த ஆசைகள், இந்த இச்சைகளுக்கு தடையை ஏற்படுத்தி இதற்கு மறதியை ஏற்படுத்தவில்லையானால் அந்த மனிதன் எவ்வளவு வயதானாலும் சரி, அவன் வாலிபத்தை அடைந்திருப்பான், நன்கு படித்திருப்பான், நல்ல அறிவிருக்கும், சிந்தனையாளனாக இருப்பான். ஆனாலும் அவனால் சில பாவங்களை, தவறுகளை, இச்சைகளை விட்டுக் கொள்ள முடியாமல் இருக்கும். திருமணம் முடித்து விட்டதனால் அனைவரும் பாவத்தை விட்டு விடுகிறார்கள் என்பதில்லை. படித்து பட்டம் வாங்கிவிட்டதனால் மனோ இச்சைகளை நிறுத்தி விடுகிறார்கள் என்பதல்ல, அதற்காக வேண்டி அவர் ஒரு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. சமூகத்திலே கௌரவம் கிடைத்து விட்டது என்றதனால் கீழ்த்தரமான காரியங்களை எல்லாம் அவன் விட்டு விடுவான் என்பதில்லை. அதற்கென்று ஒரு முயற்சி செய்து அவனுடைய இச்சைகளை தான் தன்னுடைய நஃப்சுக்கு மறக்கடிக்கவில்லை, கட்டுப்பாடை ஏற்படுத்தவில்லை என்றிருந்தால் அவன் வாலிபத்தை அடைவான், திருமணம் முடிப்பான், கௌரவத்தை அடைவான், படித்து முடிப்பான். ஆனாலும் அவன் மிக தாழ்ந்த கீழ்த்தரமான செயல்களை கொண்டு சில பொழுது சோதிக்கப்பட்டவனாக இருப்பான். 7 தவறு செய்பவர்கள் தனக்கு கட்டுப்பாடை ஏற்படுத்தவில்லையானால் 70 அந்த தவறை செய்ய ஆசைப்படுவார்கள். வாலிபத்திலே ஒரு மனிதனுடைய இயல்பாக இந்த ரத்தத்திலே ஒரு தன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் சுமாராக 20, 21, 22, 23 இந்த வயதுகளை அடையும் பொழுது அவனுடைய உணர்வுகள், சிந்தனைகள், செயல்பாடுகள் எந்த நிலையில இருக்கிறதோ அவனுடைய உடல் அந்த சிந்தனைகளுக்கு, அந்த செயல்பாடுகளுக்கு பழகி விடுகிறது. பிறகு அதனால் அந்த அந்த சிந்தனைகளையும், அந்த செயல்பாடுகளையும், அந்த உணர்வுகளையும் மாற்றிக் கொள்வதற்கு அவன் மிக பெரும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலை அவனுக்கு ஏற்படுகிறது. வயோதிபனாக இருப்பான், சில பொழுது அவனுடைய சிந்தனைகள் 20 வயதிலே நினைத்த அந்த சிந்தனைகளாக இருக்கும். அந்த காரியங்களை அவன் திரும்ப திரும்ப ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பான். ஆகவேதான் வாலிப பருவத்தை மார்க்கம் குர்ஆன் தனியாக சொல்கிறது, ஹதீஸ்கள் தனியாக சொல்கிறது. கியாமத்திலே வாலிபத்தை பற்றி தனியான கேள்வி கேட்கப்படும் என்று சொல்லி மார்க்கம் ஹதீஸ் வாலிபர்களுக்கு உணர்த்துகிறது. உங்களுடைய வாலிபத்தை தூய்மையாக அமைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய செயல்கள் தூய்மையாக இருக்கட்டும், உங்களுடைய சிந்தனைகள் தூய்மையாக இருக்கட்டும், உங்களுடைய உணர்வுகள் தூய்மையாக இருக்கட்டும். தண்ணியத்துக்குரியவர்களே, நஃப்ஸுகளுக்கு மனிதனுடைய உடல்களுடைய ஆசைகளுக்கு ஒரு மனிதன் அடிமையாகிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் உலகத்திலே அவன் தன்னுடைய ரூஹை கேவலப்படுத்தி விடுகிறான். கேவலப்பட்ட ரூ, அந்த ரூ கேவலத்தை உணர்கிறது, ஆனால் வெளியில் சொல்லிக் கொள்ள முடியாது. ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய அமானிதம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது தூய்மையானது, இது தூய்மையாக அல்லாஹ்விடத்திலே போய் சேர வேண்டும். அதை பாதுகாப்பதுதான் நம்முடைய பிரதானமான கடமையாக இருக்கிறது. ஒரு மனிதன் பொதுவாக எல்லாரும் விரும்புகிறார்கள், நாங்கள் நினைக்கிற ஆசைகள் எல்லாம் உலகத்திலே பூர்த்தியாக வேண்டும். ஆசைகள் அக்கறையும் பூர்த்தியாகிற இடம் இந்த உலகம் அல்ல. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய எந்த ஆசையையும் பூர்த்தியாக அனுபவித்து விட முடியாது. இங்கு மனிதன் அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆசைகளுக்கு பின்னாலும் சில கைசேதங்களையும் கவலைகளையும் அல்லாஹு தஆலா சேர்த்து இணைத்து வைத்திருக்கிறான். அதற்குரிய வருத்தங்களும் அந்த ஆசைகளுடைய இன்பம் ஒரு பக்கம் இருப்பது போல அந்த இன்பங்களுக்குள்ளே சில நோவுகளையும் சில துன்பங்களையும் அல்லாஹ் இணைத்து தான் வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதன் உலகத்தில் எத்தனையோ விடயங்களில் இன்பம் காணுகிறான், ஆனால் அந்த அந்த இன்பங்களுடைய அளவை அது மீறிவிடும் பொழுது அது துன்பமாக மாறிவிடுகிறது. எல்லா ஆசைகளும் இன்றைக்கு அதிகமானவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது பலரும் மனநோயினால் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனநோய், பல வகையான நோய்கள் உலகத்திலே பெருகி கொண்டு செல்கிறது, புதிய புதிய நோய்கள் வருகிறது. ஆனால் அந்த நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களை விடவும் மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மிக அதிகம். சில ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் மனநோயினால் பாதிக்கப்பட்டிருப்பான். எல்லாருக்கும் அந்த நோய் இருக்கிறது. அடிப்படையான காரணம் கவலைகள். மனிதன் தனக்குள்ளே சில ஆசைகளை வளர்த்துக் கொள்கிறான், அது நிறைவேறாத பொழுது தனக்குள்ளே ஒரு கவலையை அவன் ஏற்படுத்தி கவலைப்பட ஆரம்பிக்கிறான். இயல்பாகவே கவலை வந்து விடுகிறது. பிறகு அவன் ஒரு நோயாளியாக மாறுகிறான். கவலைகளே இல்லாமல் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகிறார்கள், ஆனால் இந்த பூமிக்கு மேலால் அது ஒரு பொழுதும் சாத்தியமாக மாட்டாது. ஆகவேதான் மார்க்கம் நமக்கு என்ற ஒன்றை சொல்லி தந்திருக்கிறது. உங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றையும் திருப்தி அடையக்கூடிய உள்ளத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதனே உனக்கு திருப்தி அடையக்கூடிய ஒரு உள்ளம் மட்டும் இருந்தால், திருப்தி அடையக்கூடிய உள்ளம் உள்ளவனாக நீ இருந்தால் எதற்கும் நீ கவலைப்பட வேண்டி வரமாட்டாது. நீயும் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய முழு உலகத்தையும் தன்னுடைய கையில வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளனும் ஒரு அரசனும் ஒரு செல்வந்தனும் சரிசமமானவர்களாக இருப்பாய். ரெண்டு பேரும் சரிசமமானவர்கள். கவலைகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்றிருந்தால் திருப்தி அடையக்கூடிய உள்ளம். அல்லாஹு தாலா தனக்கு தந்திருக்கக்கூடிய தனக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் மனசால் பொருந்திக் கொண்டால் மட்டும் அந்த நோய் இல்லாமல், மனநோய் இல்லாமல், கவலை இல்லாமல் சந்தோஷமாக, எப்பொழுதும் சந்தோஷமாக இந்த பூமிக்கு மேலால் மனிதனுக்கு வாழலாம். அல்லாஹு தாலா நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட உள்ளத்தை நசீபாக்குவானாக. தண்ணியத்துக்குரியவர்களே, பலரும் பலவிதமான கவலைகளை மனசுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கவலைகள் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து விட மாட்டார்கள். உலகம்தான் எங்களுடைய குறிக்கோள், இதுதான் நம்முடைய நோக்கம், இங்குள்ள ஆசைகள் பூர்த்தி செய்வதுதான், இங்குள்ள ஆசைகள் பூர்த்தியாவதுதான் என்னுடைய மிகப்பெரிய நோக்கம் என்று ஒரு மனிதன் வாழ்வான் என்றிருந்தால், அவன் நிச்சயமாக மரணிக்கும் வரைக்கும் மனநோயாளியாகத்தான் இருப்பான். அவன் ஒரு பொழுதும் சந்தோஷப்பட முடியாது. ஒரு மனிதனுடைய இறுதி இலக்கு இந்த உலகம் அல்ல. நாங்கள் பலரையும் பார்த்து சிறந்த ஒரு தொழிலை பெற்றுவிட்டால், நிறைய பணம் சம்பாதிக்கிறார், சிறந்த இடத்துல திருமணம் முடித்து விட்டால், நாம் எல்லாம் அவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறோம். அவர்களை பார்த்து நாங்கள் மனசுக்குள்ளே நொந்து கொள்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, எவ்வளவு சந்தோஷமாக இருப்பார், அந்த சந்தோஷம் எனக்கு இல்லையே. அவர் சந்தோஷமாக இருக்கிறாரா இல்லையா என்பது தனியானது. ஆனால் தனியத்துக்குரியவர்களே, அது பொறாமைப்பட வேண்டிய ஒன்று அல்ல. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய இறுதி இலக்கு அல்ல அது. ஒரு பெரிய மனிதர் சொல்கிறார்கள், சலஃபு ஸாலிஹீன்கள் ஒருவர், உங்களுடன் யாராவது மார்க்க விடயங்களில் போட்டி போட்டால் நீங்கள் அவர்களுடன் போட்டி போடுங்கள். ஒருவர் போட்டி போடுகிறார் உங்களுடன் முன்சப்பில் நின்று தொழுவதில், ஜமா தொழுகையில் ஒருவர் உங்களுடன் போட்டி போடுகிறார், சதக்கா கொடுப்பதில் உங்களுடன் ஒருவர் போட்டி போடுகிறார், நல்ல காரியங்கள் செய்வதில் ஒருவர் உங்களுடன் போட்டி போடுகிறார், விக்ரி செய்வதில் உங்களுடன் ஒருவர் போட்டி போடுகிறார், பாவங்களை தகுந்து நடப்பதில் உங்களுக்கு ஒருவர் போட்டியாக இருக்கிறார் என்றால், அவருடன் நீங்கள் தாராளமாக போட்டி போடுங்கள். அது போட்டி போட வேண்டிய விஷயம். ஆனால் உலக விடயங்களில் உங்களுடன் ஒருவர் போட்டி போட்டால், நிறைய சம்பாதிப்பதில் உங்களுடன் ஒருவர் எப்பொழுதும் போட்டியாகவே இருக்கிறார், அவர் அப்படியா நான் இப்படி, வாகனம் வாங்குவதில் உங்களுடன் உங்களுடைய நண்பர் எப்பொழுதும் உங்களுக்கு போட்டியாக இருக்கிறார், வீடு கட்டுவதில் உங்களுடன் பலர் போட்டியாக இருக்கிறார்கள், நீங்கள் அப்படி கட்டினால் நாங்கள் இப்படி கட்டுவோம், வெளிநாடுகளில் இருந்து சாமான்களை தரவிப்பதில், சொகுசான வாழ்க்கை வாழ்வதில் உங்களுடன் ஒருவர் போட்டி போடுகிறார் என்றால், இப்படியாக உலக காரியங்களில் உலக விடயங்களில் உங்களுடன் யாராவது போட்டி போடுகிறார்கள் அல்லது உங்களுக்கு போட்டியாக அமைகிறார்கள் என்றால், அவர்களுடன் நீங்கள் தோல்வி அடைந்து விடுங்கள். சந்தோஷமாக இருக்கிறதற்கு அதுதான் வழி. அந்த போட்டியில் யாராவது கால் வைத்து விட்டால் அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. அது போட்டி போடக்கூடிய விஷயம் அல்ல. பலருடைய கவலைகளை பற்றி கேட்டு பார்த்தால் பலருக்கும் பலவிதமான கவலைகள் இருக்கிறது. அந்த கவலைகள் கவலைகளினால் தீரமாட்டாது. எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்பது எங்களுடைய சுவர்க்கம், அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய ரிதா. இதை நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவர்கள், எங்களுடைய உயிர்கள் தான் அடிப்படையானது, எங்களுடைய உடல்கள் அல்ல, உயிர்கள் சுவர்க்கத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை நாங்கள் தயார் செய்ய ஆரம்பித்தால் கவலை இல்லாமல் வாழலாம். பலருக்கும் கவலை, எனக்கு ஒரு நல்ல சிறப்பான வீடு இல்லையே, எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே, ஒரு சொகுசான வீடு இல்லையே, என்னுடைய நண்பர் என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் சொந்த வீடு அழகாக கட்டி சிறப்பாக வாழ்கிறார்கள், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வீடு அமையவில்லையே, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இந்த மஹல்லாவிலே இந்த ஊரிலே பெருமதிமிக்க இடங்களிலே வீடு வாங்கி இருக்கிறார்கள், கட்டி இருக்கிறார்கள், எனக்கு வாங்கிக் கொள்ள முடியவில்லையே. இது ஒரு சாராருடைய கவலை. இந்த கைசேதம், இந்த கவலை இவருடைய பிரச்சனைக்கு மருந்தாக தீர்வாக அமைய போவதில்லை. அல்லாஹ்வுடைய முடிவில் இருக்கிறது, முடிவு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வீடுதான் இவருடைய வாழ்க்கையின் இலக்கு என்று இவர் நினைத்தால் இவர் மௌத்து வரைக்கும் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார். உங்களுக்கு உலகத்தை ஒரு வீட்டை அமைத்துக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பம் தவறி போய்விட்டதா, கிடைக்கவில்லையா? ஆகரத்திலே வீடுகள் அமைப்பதில் உங்களுடைய நண்பனுடன் சகோதரர்களுடன் போட்டி போடுங்கள், சந்தோஷமாக இருக்கலாம். வீடுகள் இருக்கிறது ஆகரத்தில், எத்தனையோ சுவர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தனி முத்தினாலான வீடுகளை அமைக்கிறார். நிறைய அமல்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமலை செய்யுங்கள், இந்த சிக்கரை செய்யுங்கள், உங்களுக்கு தனி முத்தினாலான ஒரு மாளிகை சுவர்க்கத்திலே அமைக்கப்படும். அந்த மாளிகைகளுக்கு முடிவு கிடையாது. அதை மீண்டும் உடைத்து கட்ட வேண்டிய தேவை அங்கு ஏற்பட மாட்டாது.
وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ.
ஒரு பாவம் செய்கிற கட்டம் வரும் பொழுது, இந்த பாவத்தை நான் இப்பொழுது செய்து இந்த உடலுக்கு இன்பத்தை கொடுத்து விட்டால், ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டி வரும். அங்கே எனக்கு என்ன நடக்குமோ என்று ஒருவர் பயந்து அந்த பாவத்தை விட்டு விட்டால், அல்லாஹ் சூரா ரஹ்மான்ல சொல்கிறான், அப்படிப்பட்டவனுக்கு இரண்டு சுவர்க்கங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். இரண்டு சுவர்க்கங்கள், பாவங்கள் வரும் பொழுது அல்லாஹ்வை பயந்து அந்த பாவத்தை விடுகிறவர்களுக்கு அல்லாஹ் இரண்டு சுவர்க்கங்களை வைத்திருக்கிறான். ஹதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இன்னும் பல முஃபஸ்ஸிர்கள் இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், இது யாருடைய விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒருவருக்கு பாவம் ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மனசுக்குள்ளே வருகிறது, அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய ஞாபகமும் பயமும் வருகிறது. அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த பாவத்தை விட்டு விடுகிறார். இவருக்கு தான் ரெண்டு சுவர்க்கம். உலகத்திலேதான் நண்பர்களைப் போல சகோதரர்களைப் போல ஒரு சொகுசான வீடு கட்டிக் கொள்வதற்கு இதுவரைக்கும் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. எங்களுடைய வீடுகளை ஒவ்வொரு நாளும் அங்கே கட்டிக் கொண்டிருக்கலாம். நிரந்தரமான வீடுகளை, சொகுசான வீடுகளை, ஒரு இரண்டு சுவர்க்கம் கிடைக்கிறது என்றால் சகல இன்பங்களுடன் தான் அந்த சுவர்க்கம் கிடைக்கும். வெறும் இரண்டு சுவர்க்கங்கள் அல்ல, அதற்குள்ளே சகல இன்பங்களும் இருக்கும். எத்தனை கட்டங்கள் வருகின்றன, பாவங்கள் செய்கிற கட்டங்கள், எத்தனை கட்டங்கள் நமக்கு வருகின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு தவறை செய்யக்கூடிய கட்டம் வருகிறது. அல்லாஹ்வை பயந்து நாங்கள் அதை விட்டு விட்டு மனசுக்குள்ளால துஆ கேட்க வேண்டும், யா அல்லாஹ், அந்த இரண்டு ரெண்டு அந்த இரண்டு சுவர்க்கத்துக்குரியவனாக என்னை நீ ஆக்குவாயாக. பாதையிலே போய்கொண்டிருக்கிறோம், ஒரு வீட்டிலே இருக்கிறோம், தனிமையிலே இருக்கிறோம், ஒரு பாவத்தை செய்கிற சந்தர்ப்பம் வருகிறது, மனசு பாவத்தை செய்ய சொல்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு மட்டும் பயந்து செய்யலாம், யாரும் பார்க்க இல்லை. அல்லாஹ்வுக்கு மட்டும் பயந்து இந்த பாவத்தை விட்டால் இவருக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் ரெண்டு சுவர்க்கம் இருக்கிறது. அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கிற நேரத்தில் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உடலிலே பலம் இருக்கிற பொழுது, உடலிலே சக்தி இருக்கிற பொழுது, வெளியிலே சந்தர்ப்பம் இருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும். பாதையிலே போகிறோம், ஒரு கிட்ட பார்வை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வருகிறது, மனசு சொல்கிறது இதை பார்க்க வேண்டும் என்று. உடனே கண்ணை கீழே போட்டுக் கொண்டு துஆ கேட்க வேண்டும், யா அல்லாஹ், உனக்கு பயந்து கண்களை கீழே போட்டுக் கொள்கிறேன், சூரா ரஹ்மான்ல சொல்லி இருக்கிற அந்த ரெண்டு சொர்க்கத்தையும் எனக்கு தருவாயாக. அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவும் வீணாகுவர் இல்லை. அல்லாஹ்வின் மீது மனிதன் துவா மட்டுமல்ல வைக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் கூட அது வீணாவதில்லை, அதற்குரிய பாரம் நிச்சயமாக கிடைக்கும். என்னுடைய இன்னும் பலருடைய கவலை, என்னுடைய உடலிலே ஆரோக்கியம் இல்லையே, நான் நோயினால் சோதிக்கப்பட்டிருக்கிறேனே, என்னுடைய நண்பர்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், எனக்கு தான் இந்த நோய் வந்திருக்கிறது, இந்த கவலையிலேயே சிலர் வாழ்கிறார்கள். இந்த கவலைகள் நோய்களை தீர்க்க மாட்டாது. உண்மையில் உலகம் தான் நம்முடைய நோக்கம், இதுதான் முடிவு என்றிருந்தால், உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போய்விட்டது என்பதற்காக வேண்டி நாங்கள் கை செய்யப்பட வேண்டும், அப்படி இல்லை. சுவர்க்கம் தான் நம்முடைய நோக்கமாக இருந்தால் நாங்கள் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. சுவர்க்கத்துக்குரியவர் சுவர்க்கத்துக்குள்ளே முதல் கால் அடி எடுத்து வைக்கும் பொழுது சில அறிவிப்புகள் அவனுடைய காதுகளுக்கு வந்துவிடும். அந்த அறிவிப்புகளில் ஒன்றுதான், சுவர்க்கவாதியே, சுவர்க்கவாசிகளே, நீங்கள் இந்த சுவர்க்கத்துக்குள்ளே நிரந்தரமாக ஆரோக்கியமாகவே இருப்பீர்கள், உங்களுக்கு நோய் என்பது வரவே மாட்டாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இங்கு கிடைக்குமா? என்னுடைய நண்பர்கள் எனக்கு போட்டியாக இருக்கிறார்கள் என்றால், நாங்கள் அந்த சுவர்க்கத்திலே ஆரோக்கியத்தை சந்திப்பதில், அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வதில் நாங்கள் அவர்களுடன் போட்டி போடுவோம், சுவர்க்கத்துக்காக முயற்சி செய்வோம், அதற்காக அமல் செய்வோம், அங்கே ஆரோக்கியமாக நான் இருக்கப் போகிறேன் என்பதை நினைத்து சந்தோஷமாக இருக்கலாம். வாலிபம் முடிந்து போகிறதே என்பது பலருக்கும் ஒரு கவலை. சென்ற வருஷம் இருந்து அந்த சக்தி எனக்கு இல்லையே, பலவீனப்பட்டுக் கொண்டு போகிறேனே, உடல் மெலிந்து கொண்டு போகிறது, இப்பொழுதே இப்படியே போய்கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கையை முடிய போகிறதோ என்று பலருக்கும் கவலை. கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்துடைய வாழ்க்கை அனைவருக்கும் முடிந்துதான் ஆகும், யாருக்கும் நிரந்தரமாக இருப்பதில்லை. இன்னும் ஒவ்வொருவரும் மரணம் அடையத்தான் செய்ய போவார்கள். சுவர்க்கத்திலே அல்லாஹ் நிரந்தரமான வாலிபத்தை வைத்திருக்கிறார். முதல் காலடியை வைக்கும் பொழுதே அவருக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி, இன்னலக்கும் அந்த ஷிப்பு பல தஹரமு அபதா, நீங்கள் இந்த சுவர்க்கங்களில் நிரந்தரமாக வாலிபர்களாகவே இருப்பீர்கள், உங்களுக்கு வயோதிபம் என்பது வரவே மாட்டாது. முதல் நாளில் எந்த வாலிபமோ 1 கோடி வருஷம் கழிந்ததற்கு பின்னாலும் அந்த வாலிபத்திலேதான் சொர்க்கவாசி இருப்பார். அங்கே வயதுகள் அதிகரிப்பது, பலவீனம் வருவது என்பது கிடையவே கிடையாது. போட்டி போடுவோம் அந்த வாழ்க்கையை அடைவதற்காக. பலருக்கும் கவலை இருக்கிறது, எனக்கு வாகனம் இல்லையே, என்னுடைய நண்பர்கள் சொகுசான வாகனங்களில் ஓடுகிறார்கள், எனக்கு அந்த வசதி இல்லையே, எனக்கு வாகனம் இல்லையே. கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா உண்மையான வாகனத்தை நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கையிலே வைத்திருக்கிறான். சொர்க்கவாசிகளுக்கு சொன்னார்கள், குதிரை கொடுக்கப்படும், அந்த குதிரைகளுக்கு அல்லாஹ் இறக்கைகளை வைத்திருக்கிறான், அந்த குதிரைகள் பறக்கும். எந்த காலத்திலும் மிக சிறப்பான வாகனம் என்பது குதிரைகள் தான். மிக கௌரவமான வாகனம் அன்றும் தான் இன்றும் தான். இன்று எவ்வளவு நவீன வசதிகள் வந்து நவீனமான வாகனங்கள் வந்திருந்தாலும் கூட ஒவ்வொரு அனைத்து நாடுகளிலும் குதிரைப்படை இருக்கிறது. உண்மையில் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சில ரகசியங்களை அந்த வாகனத்திலே வைத்திருக்கிறான். சுவர்க்கவாசிகளுக்கு அந்த வாகனத்தை இறக்கையுடன் வைத்திருக்கிறான். அதிலே உட்கார்ந்து கொண்டு சுவர்க்கவாசி எங்கு போக நினைத்தாலும் அது அவரை தூக்கி கொண்டு பறக்கும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுவெல்லாம் கற்பனைகள் அல்ல, இதுவெல்லாம் உண்மைகள். நாம் தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த வாகனங்கள், இப்பொழுது இருக்கிற காரும் வேனும் நமக்கு தெரியவில்லை, அதை புரியவும் தெரியவில்லை. இங்கே இருக்கிற வீடுகளையும் மாளிகைகளையும் அப்பொழுது நமக்கு புரிய தெரியவில்லை, நமக்கு நம்முடைய கண்களுக்கு பார்க்கவும் முடியவில்லை. ஆனால் இப்பொழுது உணர்ந்து கொள்கிறோமா இல்லையா? அதுபோல தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தது போல இந்த உலகத்துடைய வயிற்றுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். அந்த வாழ்க்கையுடைய இன்பங்கள், சுவர்க்கத்துடைய இன்பங்களை கண்களால் இப்பொழுது பார்க்க முடியாது. அதை இப்பொழுது சரியாக முழுமையாக புரிந்து கொள்ளவும் முடியாது. அங்கே சென்று பார்த்ததற்கு பின்னால் இதுதான் உண்மை என்பதை நாங்கள் உணரப்போகிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்பிக்கையுடன் நாங்கள் போட்டி போட வேண்டும். நம்முடைய தயாரிப்புகள் எல்லாம் அதற்காக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு நல்ல மனைவி அமையவில்லையே என்று பலருக்கும் கவலை இருக்கிறது. உண்மையில் நல்ல மனைவி அமைந்திருப்பால், ஆனால் அவருக்கு அதை சரியாக புரிய தெரியாது. பலரும் நினைக்கிறார்கள், எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையே, நல்ல மனைவி அமையலையே, என்னுடைய நண்பருக்கு சகோதரருக்கு எவ்வளவு அழகான மனைவி, எவ்வளவு அழகான குழந்தைகள், எவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க என்று நாங்கள் நினைக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா இல்லையா என்பது ரெண்டாவது. நமக்கு தான் உலகத்திலே நாம் கற்பனை செய்கிற விதத்திலே ஒரு மனைவி அமையவில்லையா, நமக்கு அந்த கவலை இருக்கிறதா, நாம் எதிர்பார்த்த அழகு இல்லையே என்ற கவலை இருக்கிறதா? கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. இது நிரந்தரமானதல்ல, இது முடியக்கூடியது. நிரந்தரமான சுவர்க்கத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு என்று பெண்களை படைத்து வைத்திருக்கிறான். சுவர்க்கவாசிகளுடைய பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குர்ஆனில் ஒரு இடத்தில் அல்ல, பல இடங்களில் படைத்தவன் அந்த பெண்களை வர்ணித்திருக்கிறான். படைத்தவன் வர்ணிக்கிறான் என்றால் அந்த பெண்களுடைய அளவு எப்படி இருக்கும்? அந்த பெண்கள் நல்லவர்கள், அந்த சுவர்க்கத்திலே இருக்கிற பெண்கள் அழகு மிக்கவர்கள்.
ஹுலூரும் மக்சூராத்தும் ஃபில் கியாம்,
அவர்கள் கண்கள் பெருத்தவர்களாக மிக அழகு மிக்கவர்களாக இருப்பார்கள்.
தீன்ன காசிராத்து தர்ப் லம் யத்மிஸ்ஹுன்ன இன்ஸுன் கப்லஹும் வலா ஜான், கீழ் நோக்கி பார்க்கிற பெண்களாக இருப்பார்கள். அந்த பெண்களை இதுகால வரைக்கும் எந்த ஒரு மனிதனோ ஜிங்களோ தொட்டதும் கிடையாது.
கண்ணஹுன்ன பைதும் மக்னூன், அல்லாஹ் தஆலா பல வார்த்தைகளால் அவர்களை வர்ணித்திருக்கிறான். மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்றவர்கள், முத்துக்கள் எவ்வளவு அழகானவர்களாக அழகானவைகளாக கவர்ச்சி உள்ளவைகளாக இருக்கவோ அந்த பெண்களுக்கு அப்படிப்பட்ட கவர்ச்சியைத்தான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பல வார்த்தைகளில் இதை குர்ஆனில் வர்ணித்திருக்கிறான். துர்நாற்றம் என்பது அந்த பெண்களுக்கு தெரியவே தெரியாது. நாற்றம் என்றால் என்ன என்பது அது அந்த பெண்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட அழகை அல்லாஹ் தஆலா கொடுத்து சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். சொர்க்கவாசிகள் அவர்களுடைய இன்பங்களை எந்த விதமான தடைகளும் இல்லாமல், அவர்களுக்கு எந்த விதமான சலிப்பும் ஏற்படாமல் நிரந்தரமாக அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட இன்பங்களை எல்லாம் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். உலகத்திலேதான் நமக்கு கிடைக்கவில்லையா, கவலைப்பட்டு காலத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவருடனும் அதற்காக போட்டி போடுவோம், அந்த வாழ்க்கைக்காக நாங்கள் போட்டி போடுவோம். அந்த வாழ்க்கையை அடைந்து விட்டால் அதிலே அல்லாஹ் தான் இப்படிப்பட்ட இன்பங்களை நிறைய வைத்திருக்கிறான். குர்ஆன் சுருக்கமாக சொல்கிறது, எந்த ஒரு மனிதனும் சுவர்க்கத்துடைய சந்தோஷங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதை எந்த ஒரு உள்ளமும் அறிந்து கொள்ள முடியாது. யாராலும் அதை முறையாக இப்படித்தான் இருக்குமோ என்று கற்பனைகள் கூட செய்து கொள்ள முடியாத அளவுக்குள்ள இன்பங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, உடலுடைய இன்பங்களை கட்டுப்படுத்தி உயிருடைய அந்த வளர்ச்சியை சக்தியை மேம்படுத்துவதற்கு அமல்களிலும் நற்காரியங்களிலும் ஈடுபட்டு எங்களுடைய ஆகரத்தை நாங்கள் தயாரித்து செய்வதில் நாங்கள் அதிக கவனம் செலுத்துவோம். எப்பொழுது நமக்கு நினைவு இருக்க வேண்டும், நான் ஆகரத்துக்கு போகக்கூடிய நான் சொர்க்கத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன், இந்த இன்பங்கள் எனக்கு என்னுடைய நோக்கம் அல்ல, என்னுடைய இன்பங்கள் அங்கே இருக்கிறது என்று நாங்கள் நினைத்தால் போதும் சந்தோஷமாக இருக்கலாம். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தை நம் அனைவருக்கும் தந்து அவனுடைய தௌஃபீக்கை கொண்டும் அல்லாஹு தஆலா எங்களை தன்யப்படுத்துவானா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயா. வாஹிரு தாவானா.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله
والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله